அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. அக்டோபர் திங்கள் 31 நாள் வியாழக்கிழமை. இந்த நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் மணிவண்ணன். இன்றைய தமிழோசி நிகழ்ச்சியில் முதலில் செய்தியறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கில் இலங்கையில் நடைபெறவுள்ள காமன்வெல்த் உச்சி மாநாட்டில் இந்திய பிரதமர் கலந்து கொள்வது குறித்து நேற்றிரவு நடந்த காங்கிரஸ் உயர்மட்ட குழு கூட்டத்தில் முடிவு எடுக்கப்பட்டதா என்பது குறித்த செய்திக்குறிப்பு.
எந்த முடிவாக இருந்தாலும் அதிகாரப்பூர்வமான முடிவே இறுதியான முடிவாக இருக்க முடியும். அத்தகைய முடிவு அரசாங்கத்திடமிருந்து அதிகாரப்பூர்வமாக வெளிவரும்.
இந்தியா இந்த உச்சி மாநாட்டை புறக்கணிக்க வேண்டும் என்று வரும் அழுத்தங்கள் குறித்து முன்னாள் மத்திய அமைச்சர் மணிசங்கர் ஐயர் தெரிவிக்கும் கருத்து.
நம்ம நாட்டு நடத்தி கொண்டிருக்கோம், ஒரு மாநிலத்தில் நடக்கவில்லை. அந்த அடிப்படையில் ஏது நாட்டுடைய இன்ட்ரெஸ்ட்ல இருக்கோ, ஏது நாட்டுடைய நலனுக்காக செய்ய வேண்டுமோ அதுதான் செய்யணும் என்று நான் கருதுகிறேன்.
இலங்கையில் கப்பல் கூட்டு தாபனத்தின் தலைவராக கடற்படை தளபதி நியமனம் குறித்த செய்தி, இலங்கை கிழக்கு மாகாணத்தில் நிதி ஒதுக்கீடுகள் விஷயத்தில் பாரபட்சம் காட்டப்படுவதாக வரும் குற்றச்சாட்டுகள் பற்றிய செய்திக்குறிப்பு ஆகியவை கேட்கலாம். பிபிசி தமிழோசையின் செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் விமல் சுக்கநாதன் மற்றும் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
சிரியாவின் கைவசம் இருப்பதாக சிரியா தெரிவித்த ரசாயன ஆயுத உற்பத்தி கூடங்கள் அனைத்தும் அழிக்கப்பட்டு விட்டன அல்லது செயலிழக்க செய்யப்பட்டு விட்டன என்று அனைத்துலக கண்காணிப்பாளர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் ஏற்படுத்தப்பட்ட உடன்படிக்கையின் கீழான காலக்கெடு முடிவடைய இன்னும் ஒரு நாள் மட்டுமே எஞ்சியிருக்கும் நிலையில் ரசாயன ஆயுதங்களின் தடுப்புக்கான உலக நிறுவனத்தின் இந்த அறிவித்தல் வெளியாகியிருக்கிறது. சிரியா அறிவித்திருந்த ரசாயன கூடங்கள் 23 21 கூடங்கள் கடந்த மாதம் வரை பரிசோதிக்கப்பட்டிருப்பதாகவும், 1000 டன்னுக்கும் அதிகமான நச்சுப் பொருட்களும் ஆயுதங்களும் இன்னும் அளிக்கப்பட இருப்பதாகவும் நிறுவனம் தெரிவித்திருக்கிறது.
இதனிடையே சிரியாவிலிருந்து தப்பி வரும் நூற்றுக்கணக்கான அகதிகளை ஜோர்தான் அதன் எல்லையில் வைத்தே திருப்பி அனுப்பிவிடுவதாக அம்னஸ்டி இன்டர்நேஷனல் அமைப்பின் பேச்சாளர் ஷெரீஃப் அல் சயித் அலி கூறுகிறார்.
One has to acknowledge that Jordan has been hosting a very large number of refugees from Syria. 500,000, that's more than 10%.
ஜோர்தானில் ஏற்கனவே 500,000 மேற்பட்ட சிரிய அகதிகள் இருக்கிறார்கள். சிரியாவில் வசித்து வந்த பாலஸ்தீன மற்றும் ஈராக்கிய அகதிகளும் அடையாள ஆவணங்கள் இல்லாதவர்களும் திருப்பி அனுப்பப்படுவதாக அம்னஸ்டி இன்டர்நேஷனல் சுட்டிக்காட்டுகிறது. ஆனால் இந்த குற்றச்சாட்டை மறுத்திருக்கின்ற ஜோர்தான் அரசு பேச்சாளர் ஒருவர் தங்களின் எல்லைகளை திறந்தி வைத்திருக்கின்ற கொள்கையில் மாற்றம் இல்லை என்று கூறியிருக்கிறார். இதேவேளை ஐநாவின் அகதிகளுக்கான உயர் ஆணையமும் ஜோர்தானுக்குள் அகதிகள் செல்ல உதவி வருகிறது.
கென்யாவில் 16 வயது இளம்பெண் ஒருத்தியை பாலியல் வன்புணர்வு புரிந்த 6 பேரில் 3 வழங்கப்பட்ட மிகவும் இழகிய தண்டனை பற்றி கண்டனம் செய்யும் மனு ஒன்று போலீசாரிடம் கையளிக்கப்பட்டிருக்கிறது. கணனி வலை மூலம் 1.5 மில்லியன் மக்கள் இந்த மனுவில் கைச்சாத்திட்டிருக்கிறார்கள். பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு கென்ய போலீஸ் தலைவர் நியாயம் வழங்க வேண்டும் என்று கேட்டு தலைநகர் நைரோபியூடாக போலீஸ் தலைமையகத்தை நோக்கி பொதுமக்கள் பேரணி ஒன்று போய்கொண்டிருக்கிறது. பாலியல் வன்புறு புரிந்த 6 பேரும் அந்த யுவதி மயக்கமடைந்த நிலையில் இருக்கும்போது மலசல கூட குழியொன்றுக்குள் அவளை தள்ளிவிட்டு போயிருக்கிறார்கள். 6 பேரில் 3 கைது செய்யப்பட்டதும் போலீஸ் நிலைய பூந்தோட்டத்து புல்லை வெட்டும்படி போலீசாரால் அவர்களுக்கு தண்டனை விதிக்கப்பட்டதாக தெரிகிறது.
பாகிஸ்தான் அரசு தாலிபான் இயக்கத்துடன் பேச்சுவார்த்தைகளை தொடங்கியிருப்பதாக அந்நாட்டு பிரதமர் நவாஸ் ஷெரீப் கூறியிருக்கிறார். பிரிட்டனின் துணை பிரதமர் நிக் கிளக்குடன் லண்டனில் இன்று நடந்த சந்திப்பின் போது பிரதமர் இந்த தகவலை கூறியதாக அறிக்கை ஒன்றில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தானின் அரசியலமைப்பு வரன்முறைகளுக்கு உட்பட்டு பேச்சுவார்த்தை நடக்கும் என்றும் நவாஸ் ஷெரீப் கூறியிருக்கிறார். மேலதிக தகவல்கள் கூறப்படவில்லை. பேச்சுவார்த்தை எவ்வாறு எந்த அடிப்படையில் நடக்கப் போகிறது என்பதற்கான அறிகுறிகள் எதுவும் தென்படவில்லை என்று பாகிஸ்தானில் இருக்கின்ற செய்தியாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர்.
உலகிலேயே மிக உயரமான சிலை என்று விவரிக்கப்படக்கூடிய சிலை ஒன்றுக்கான அத்திவாரக்கல்லை இந்தியாவின் பிரதமர் பதவிக்கான பிஜேபி கட்சி வேட்பாளர் நரேந்திர மோடி நாட்டியிருக்கிறார். திரு மோடி இப்போது முதலமைச்சராக இருக்கும் குஜராத் மாநிலத்தின் 6-1 உள்ள ஒரு தீவில் இந்திய சுதந்திர போராட்ட வீரர் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களின் உலோகச் சிலை நிறுவப்பட இருக்கிறது. குஜராத் மாநிலத்தில் பிறந்து தமது வாழ்நாள் முழுவதையும் காங்கிரஸ் கட்சியிலேயே கழித்த இரும்பு மனிதன் என்று புகழ்பெற்ற வல்லபாய் பட்டேல் அவர்களின் புகழ் ஆரத்தை தானும் சூடிக்கொள்ள நரேந்திர மோடி விரும்புவது தெரிகிறது என்று நிருபர்கள் கருத்து வெளியிட்டிருக்கிறார்கள்.
வடகோஸ்திரேலியாவை அண்டிய கடலில் புதிய வகையான கூன் முதுகு கொண்ட டால்ஃபின் மீனினத்தை விஞ்ஞானிகள் கண்டறிந்திருக்கிறார்கள். இந்த டால்ஃபின் மீனினத்துக்கு அதிகாரப்பூர்வமான பெயர் எதுவும் இதுவரை வைக்கப்படவில்லை. இந்த மீனினங்களுக்கு முதுகில் உள்ள தொடுப்பு போன்ற சிறகுக்கு கீழே கூன் விழுந்திருக்கும். டால்ஃபின் மீனினங்கள் மீன்பிடி நடவடிக்கைகளாலும் அவற்றின் கடல் வாழ்விடங்களில் ஏற்பட்டிருக்கின்ற மாறுதல்களாலும் அழிவடையும் அபாயத்தில் இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது.
பங்களாதேஷின் ஆடை தயாரிப்பு தொழிற்சாலை ஊழியர்களுக்கான குறைந்தபட்ச கூலியை அதிகரிக்கும் விஷயத்தில் ஆடை தயாரிப்பு நிறுவனங்களுக்கும் தொழிற்சங்கங்களுக்கும் இணக்கம் காண தவறியிருக்கின்றன. மாத ஊதியத்தை $38 $56 அதிகரித்து தொழிற்சாலை உரிமையாளர் வழங்கிய அதிகரிப்பை தொழிலாளர்களின் தலைவர்கள் நிராகரித்திருக்கிறார்கள்.
செய்தியறிக்கை கேட்டீர்கள். இன்றைய செய்தியரங்கில் முதலில் இலங்கை தொடர்பான இந்திய கண்ணோட்டம். இலங்கையில் நடைபெறவுள்ள காமன்வெல்த் உச்சிமாநாட்டுக்கு இந்திய பிரதமர் செல்லக்கூடாது என்ற அழுத்தங்கள் வரும் நிலையில் நேற்றிரவு டெல்லியில் கூடிய காங்கிரசின் உயர்மட்ட குழு கூட்டம் இதுகுறித்து விவாதித்தது. இது பற்றிய செய்திகளுடன் டெல்லியிலிருந்து ஜெயக்குமார்.
இலங்கையில் நடைபெறும் காமன்வெல்த் மாநாட்டில் இந்தியா பங்கேற்பது குறித்து எழுந்துள்ள சர்ச்சையை அடுத்து இவ்விவகாரம் நேற்று நடைபெற்ற காங்கிரஸ் உயர்மட்ட குழு கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக இன்று இந்திய பத்திரிகைகளில் செய்திகள் வெளியாகியுள்ளன. அக்கூட்டத்தின் அதிகாரப்பூர்வ இறுதி முடிவு அறிவிக்கப்படாத நிலையில் சில பத்திரிகைகள் யூகங்களின் அடிப்படையில் இந்திய பிரதமர் மன்மோகன் சிங் பங்கேற்க உயர்மட்ட குழு அனுமதி வழங்கியுள்ளதாக செய்திகளை வெளியிட்டுள்ளன. இந்த பின்னணியில் இந்திய அரசு இதுகுறித்து இன்னும் இறுதி முடிவு எடுக்கவில்லை என்று தெரிவித்தார் இந்திய வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் சையத்
அக்பருதீன். A process has been set in motion.
இந்த விவகாரத்தில் இறுதி முடிவு எடுப்பதற்கான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறோம். தேசிய நலன், வெளியுறவு நலன் மற்றும் சர்வதேச கடமைகள் ஆகியவற்றை மனதில் கொண்டே எந்த ஒரு முடிவும் எடுக்கப்படும். ஆனால் இதுவரை எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை. முடிவு இறுதியானதும் அதனை நாங்கள் உங்களிடம் அறிவிப்போம். என்றார் சையத் அக்பருதீன். இதனிடையே மத்திய கப்பல் துறை அமைச்சர் ஜி கே வாசனும் இந்திய பிரதமர் மன்மோகன் சிங்கை சந்தித்து காமன்வெல்த் மாநாட்டில் பிரதமர் கலந்து கொள்வது குறித்து விவாதித்தார். பிரதமரை சந்தித்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஜி கே வாசன் தமிழக மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பு அளிக்க வேண்டும் என்று இந்திய பிரதமரை கேட்டுக்கொண்டதாக கூறினார். மேலும் அவரிடம் இந்தியா இலங்கை காமன்வெல்த் மாநாட்டில் பங்கேற்கக்கூடாது என்று சமீபத்தில் தமிழக சட்டசபையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் குறித்தும் தெரிவித்த அவர் தமிழக மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து இறுதி முடிவை எடுக்க கோரியதாக தெரிவித்தார். இந்திய மீனவர்கள் தொடர்ந்து இன்னலுக்கு ஆளாவது குறித்தும் தான் பிரதமரிடம் பேசியதாக அவர் தெரிவித்தார். பிரதமர் அளித்துள்ள பதில் குறித்து கேட்டபோது பிரதமர் மன்மோகன் சிங் இவ்விவகாரத்தில் தமிழக மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்தே இறுதி முடிவு எடுக்கப்படும் என நம்பிக்கை தெரிவித்ததாக கூறினார். அத்தோடு தேசிய தலைவர்கள் சிலரும் பிரதமரிடம் இவ்விவகாரம் தொடர்பாக அவர்களது கருத்துக்களை தெரிவித்துள்ளதால் அதையும் மனதில் கொண்டே இறுதி முடிவு எடுக்கப்படும் என்றார். இந்திய பிரதமர் இலங்கை காமன்வெல்த் மாநாட்டில் பங்கேற்க வேண்டும் என்று காங்கிரஸ் உயர்மட்ட குழு கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டதாக வெளியாகும் செய்திகள் குறித்து கேட்டபொழுது விளக்கமான பதிலை அளிக்க மறுத்துவிட்டார்.
எந்த முடிவாக இருந்தாலும் அதிகாரப்பூர்வமான முடிவே இறுதியான முடிவாக இருக்க முடியும். அத்தகைய முடிவு அரசாங்கத்திடமிருந்து அதிகாரப்பூர்வமாக வெளிவரும்.
இந்நிலையில் மன்மோகன் சிங் இலங்கைக்கு செல்லும் போது யாழ்ப்பாணத்திற்கு வருகை தர வேண்டும் என வடக்கு மாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் அழைப்பு விடுத்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளதால் இது தமிழக அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
டெல்லியிலிருந்து ஜெயக்குமார். மன்மோகன் சிங் இந்த உச்சி மாநாட்டுக்கு போவதாக முடிவெடுக்கப்பட்டுவிட்டது என்று ஊடகங்களில் செய்தி கசிந்த நிலையில் இதுகுறித்து திமுக தலைவர் கருணாநிதி தெரிவித்த கருத்துக்களை தருகிறார் சென்னையிலிருந்து செய்தியாளர் டி என் கோபாலன்.
திமுக தலைவர் கருணாநிதி காமன்வெல்த் மாநாட்டில் பிரதமர் மன்மோகன் சிங் கலந்து கொண்டால் அதனுடைய விளைவுகளை அவர் சார்ந்துள்ள கட்சியே அனுபவிக்க நேரிடும் என எச்சரித்திருக்கிறார். நேற்று புதுடில்லியில் நடைபெற்ற காங்கிரஸ் கட்சியின் உயர்நிலை குழுவில் காமன்வெல்த் மாநாட்டில் பிரதமர் கலந்து கொள்ளலாம் என்று முடிவாகி இருப்பதாக வெளியாகி இருக்கும் செய்திகள் குறித்து நிருபர்கள் கேட்டபொழுது அவர் பதிலளித்தார்.
வலியுறுத்தி கூறி பத்திரிகையாளர்கள் செய்திகளை பார்க்கும்பொழுது அவர்கள் செல்லப்படும் என்று முடியாது. அப்படி காமன்வெல்த் மாநாட்டில் அவருடைய விளைவுகளை அவர்கள் சார்ந்துள்ள கட்சியையே அனுபவிக்கிறேன்.
சரி, பிரதமருக்கு பதில் வெளியுறவுத்துறை அமைச்சர் பங்கேற்பதை நீங்கள் ஏற்பீர்களா என கேட்டபோது அவர் கூறினார்.
இந்தியா கலந்து கொள்ளாது என்றால், கலந்து கொள்ளக்கூடாது என்றால் இந்தியாவை இந்த குறிப்பிட்ட மாநாட்டிலே செல்லக்கூடாது.
சட்டப்பேரவையில் இப்பிரச்சனை தொடர்பில் தீர்மானம் கொண்டு வரப்பட்ட போது காங்கிரஸ் உறுப்பினர்கள் ஆதரித்தார்கள். ஆனால் இப்போது இப்படி ஒரு முடிவா என்று தொடர்ந்து கேட்டபொழுது கருணாநிதி, வினை விதைத்தவர்கள் வினை அறுப்பார்கள் என்றார். இதனிடையே மத்திய அரசிற்கு கண்டனம் தெரிவித்து சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடத்த இருப்பதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் அறிவித்திருக்கிறார்.
வரும் நவம்பர் மாதத்தில் இலங்கையில் நடைபெற உள்ள காமன்வெல்த் மாநாட்டில் இந்திய அரசு பங்கேற்க கூடாது என்று ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் வலியுறுத்தி வருகிறது. இந்த நிலையில் நேற்று புதுதில்லியில் கூடிய காங்கிரஸ் கட்சியின் உயர்மட்ட குழு அதில் இந்தியா பங்கேற்க வேண்டும் என்று முடிவு செய்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. இந்த முடிவை காங்கிரஸ் கட்சியின் மேலிடம் திரும்ப பெற வேண்டும். தமிழக மக்களின் உணர்வுகளை மதிக்கும் வகையில் காமன்வெல்த் மாநாட்டில் பங்கேற்பதை தவிர்க்க வேண்டும்
என்றார் திருமாவளவன்.
சென்னையிலிருந்து கோபாலன். இந்தியா காமன்வெல்த் மாநாட்டில் கலந்து கொள்ளக்கூடாது என்று உள்நாட்டிலிருந்து அழுத்தங்கள் வரும் நிலையில் இதுகுறித்து இந்தியா ஒரு நிலைப்பாட்டை எடுப்பதில் என்ன விதமான சிக்கல்கள் எழுகின்றன என்று காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான மணிசங்கர் ஐயர் அவர்களிடம் கேட்டேன்.
நான் தலைமையில இல்லை, அதுக்காக தலைமை என்ன நினைக்கிறதுங்கிறது என்னால் சொல்ல முடியாது. ஆனால் ஒன்று தெளிவாக இருக்கு, நம்ம சட்டமைப்புல இந்த வெளித்துறை கொள்கையை தீர்மானிக்கிறது முழுமையாக அது மத்திய ஆட்சியுடைய பொறுப்பாகும். இப்போ மாநிலங்கள்ல நீங்க நம்ம உரிமையை தீர்றேன்னு நிறைய குற்றச்சாட்டு சொல்றாங்க. ஆனால் எந்த சட்டமைப்புல மாநிலங்களுடைய உரிமை எழுதியிருக்கின்றதோ அதே சட்டமைப்புல ஏது மத்திய ஆட்சியுடைய உரிமைகள் என்பதும் அது தெளிவாக எழுதியிருக்கிறது. ஆகவே இந்த விஷயத்துல உண்மை ஏது தமிழ்நாட்டு சட்டமன்றம் யோசிச்சிருக்கின்றார்களோ அதுவும் ஒற்றுமையாக அது மனசுல ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கும். ஆனால் நம்ம நாட்டு நடத்தி கொண்டிருக்கோம், ஒரு மாநிலத்தில் நடக்கவில்லை. அந்த அடிப்படையில ஏது நாட்டுடைய இன்ட்ரெஸ்ட்ல இருக்கோ, ஏது நாட்டுடைய நலனுக்காக செய்ய வேண்டுமோ அதுதான் செய்யணும் என்று நான் கருதுகிறேன்.
இல்லை, நீங்கள் வந்து இதை சட்ட ரீதியாக நீங்கள் சொல்கிறது, அரசியல் சட்ட ரீதியாக நீங்கள் சொல்கிறது சரியாக இருக்கலாம். ஆனால் வெளியுறவு கொள்கைங்கிறது அதுவும் வந்து ஒரு உள்நாட்டு அரசியலுடைய ஒரு நீட்சி தான். அதன் அடிப்படையில்
தமிழர்கள்
இல்லை, நான் என்ன கேட்க வரேன்னா தமிழ்நாட்டு பிரச்சனை ஒரு பக்கம் இருக்க, இலங்கை வந்து போரின் போது மனித உரிமைகளை மீறிவிட்டது, போருக்கு பிறகும் அந்த முக்கிய அந்த தமிழர்களுக்கு ஒரு அரசியல் தீர்வை அது முன்வைக்கவில்லை என்ற பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுப்பப்பட்டு வருகின்ற நிலையிலே கனடா போன்ற நாடுகளே இந்த தங்களுடைய இந்த மாநாட்டுக்கு தங்களுக்கு பிரதிநிதித்துவத்தை எந்த லெவல் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் என்று சொல்வார்களே அதை வந்து குறைத்து அனுப்ப முடிவு செய்திருக்கின்ற நிலையிலே இந்தியாவிலே 8 கோடி தமிழர்கள் இருக்கிறார்கள், எனவே இந்தியா இந்த விஷயத்திலே மேலும் ஒரு நல்ல முடிவு எடுக்க வேண்டும் என்று பலர் வலியுறுத்துகிறார்கள். அப்படி இருக்கும்போது இந்த முடிவை போகலாம் என்ற முடிவை எப்படி நீங்கள் நியாயப்படுத்துகிறீர்கள்?
தமிழ்நாட்டிலும் தமிழர்கள் இருக்காங்க, அதே நேரத்தில் லங்கையிலையும் தமிழர்கள் இருக்காங்க. அவர்களுடைய தேர்ந்தெடுத்த பிரதிநிதி அந்த மாநிலத்துடைய வட மாநிலத்துடைய சீஃப் மினிஸ்டர் முதல்வர், அவர் நம்ம வரணும்னு சொல்றாரு. ஆகவே தமிழ்நாட்டில் வசிக்கொண்டிருக்கின்ற தமிழர்களுடைய பேச்சை கேட்கறதா, லங்கையில வசித்துக் கொண்டிருக்கின்ற தமிழர்களுடைய பேச்சை கேட்கறதா? அவருடைய ஆலோசனை நீங்க வாங்கோ, நமக்கு நல்லா இருக்கும். இன்னும் ஒண்ணு, நான் இன்னைக்கு காலை பத்திரிகையில படிச்ச நம்ம பிரதமர் யாழ்ப்பாணைக்கு முதல்ல போயிட்டு அதுக்கப்புறம் கிளம்ப போகலான்னுட்டு ஒரு ஆலோசனை வந்திருக்கு. ஆகவே இதெல்லாம் பார்த்தாக்க நான் பிரதமராக இருந்ததுனால ஒரு கால் போகிறது அவசியம் என்று நான் கருதியிருக்கேன். நான் பிரதமர் இல்லை, நான் அந்த தலைமையிலையும் இல்லை. ஆகவே ஏது நம்ம பிரதமர் தீர்மானிக்கிறாரோ கடைசியாக நம்ம அங்கே இருக்க போறோங்கிறது சல்மான் குர்ஷித் அவர்கள் அறிவிச்சுட்டாரு. இப்போ அவர் மட்டும் போவாரா அல்லது பிரதமரே போவாராங்கிறது போக நம்ம தீர்மானிக்கிறோம். என்ன கேட்டா இப்போ எந்த அளவுக்கு நம்ம வெளித்துறை குறையை மீறி இந்த மாநிலங்கள் பேச போறது, வங்கத்துல நம்ம ரொம்பவே மோசமான சூழ்நிலையில இருக்கோம். ஏனென்றால் வங்கத்துடைய முதல்வர் அந்த தீஸ்தா அக்ரிமெண்ட் பவுண்டரி அக்ரிமெண்ட்டுக்கு ஒப்பந்தம் கொடுக்காம இருக்கின்றார். இதே போல இங்கேயும் நமக்கு லங்கையில வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழர்களுக்கு எவ்வளவு செய்யணுமோ செய்யணும். அந்த அடிப்படையில நமக்கும் லங்கையுடைய ஆட்சிக்கும் ஒரு தொடர்பு இருக்கணும்.
எங்கேஜ் பண்ணணுங்கிறீங்க இலங்கை அரசோட, இந்த எங்கேஜ்மெண்ட் வந்து பலன் கொடுக்கணும் இல்லையா? அந்த பலன் கொடுக்குதாங்கிற கேள்வி இருக்கு.
இல்ல, டிப்ளோமசியுடைய நோக்கம் விஷயத்தை கிடைக்கிறது இல்லை, விஷயத்தை இன்னும் சரியாக்குறதுக்கு. அதுக்காக நான் என்ன நினைக்கிறேன்னா, இது ஒண்ணு முக்கியமானது, லங்கையோட நம்ம தொடர்பு இந்த இந்த விஷயத்தை வச்சிருந்து அது இருக்கக்கூடாதுன்னு இருக்க, அது அது வரவே கூடாது. நமக்கு ஒரு தொடர்பு இருக்கணும்.
இலங்கையில இந்த போருக்கு பிறகு அவர்களுடைய குறைகளை தீர்வு காண்பதில் ஒரு அவசர முக்கியத்துவம் தரப்படவில்லை, அதற்கு இந்தியா சரியான அழுத்தம் தரவில்லை என்ற குறை இருந்து கொண்டே இருக்கிறது, விமர்சனம் இருந்து கொண்டே இருக்கிறது.
அந்த குறை இருக்கட்டும், அந்த குறையை நீக்கிறதுக்கு ஒரே வழிதான் பேச்சுவார்த்தை, வேற எந்த வழியும் கிடையாது.
முன்னாள் மத்திய அமைச்சர் மணிசங்கர் ஐயர்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இலங்கையில் போருக்கு பின்னர் சிவில் சமூகத்தில் இராணுவமயமாதல் போக்கு அதிகரிக்கிறது என்ற குற்றச்சாட்டுகள் எழுப்பப்பட்டு வரும் நிலையில் இலங்கை அரசு கப்பல் கூட்டு தாபனத்துக்கு தலைவராக இலங்கை கடற்படை தளபதியை நியமனம் செய்திருக்கிறது. இதுகுறித்த செய்திக்குறிப்பு ஒன்றை வழங்குகிறார் ஜெயபிரகாஷ்.
இலங்கையில் அரசு நிறுவனமான இலங்கை கப்பல் கூட்டு தாபனத்தின் தலைவராக கடற்படையின் தளபதி நியமிக்கப்பட்டிருக்கின்றமை நாட்டில் மேலோங்கி வரும் இராணுவமயமாக்கலின் இன்னொரு சமிக்கை என்று எதிர்ப்பு கிளம்பியிருக்கிறது. கடற்படையின் தளபதியாக இருந்து கொண்டே இலங்கை கப்பல் கூட்டு தாபனத்தின் தலைவராகவும் வைஸ் அட்மிரல் ஜயநாத் கொலம்பகே நேற்று புதன்கிழமை பதவியேற்றார். கப்பல் துறையில் அவருக்கு இருக்கின்ற அறிவும் தொழில்சார் அனுபவமும் கருதியே நாட்டின் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே இந்த பதவியை கொடுத்திருப்பதாக இலங்கையின் கடற்படை பேச்சாளர் கோசல வர்ணகுலசூரிய பிபிசி தமிழோசையிடம் கூறினார். ஆனால் இரண்டு அரச பதவிகளையும் ஒரே நேரத்தில் வகிப்பது அவரின் தொழில்சார் அக்கறைகளில் முரண்பாடுகளை ஏற்படுத்தும் என்று கூறியிருக்கின்ற டிரான்ஸ்பேரன்சி இன்டர்நேஷனல் நிறுவனம் இது நாட்டின் வணிகத்திலும் அதிகரிக்கும் இராணுவ தலையீடுகளையே காட்டுவதாக தெரிவித்திருக்கிறது. மற்ற அமைச்சர்களின் கீழ் வருகின்ற பொதுமக்களின் சிவில் விவகாரங்களையும் பாதுகாப்பு அமைச்சின் அதிகாரத்தின் கீழ் கையகப்படுத்தும் நடவடிக்கை இது என்று டிரான்ஸ்பேரன்சி இன்டர்நேஷனல் நிறுவனத்தின் இலங்கைக்கான தலைவர் ஜே சி வெளியமுன கூறியிருக்கிறார். கடல் போக்குவரத்தில் ஈடுபடுகின்ற பல நிறுவனங்களுடன் இலங்கை கப்பல் கூட்டு தாபனம் வணிக ரீதியான போட்டியில் இருக்கிறது. அதே நேரம் கடல் போக்குவரத்து சட்ட ஒழுங்குகளை நிலைநாட்டுவது நாட்டின் கடற்படையின் கடமை. இந்த சூழ்நிலையில் கடற்படையின் தளபதியையே கப்பல் கூட்டு தாபனத்துக்கும் தலைவராக நியமிப்பது என்பது இரண்டு பதவிகளுக்குமான அக்கறைகளில் முரண்பாடுகளை தோற்றுவிக்கும் என்று ஜே சி வெளியமுன சுட்டிக்காட்டினார். இலங்கை கப்பல் கூட்டு தாபனம் அடுத்த இரண்டு ஆண்டுகளில் 64,000 டன் எடையை சுமக்கக்கூடிய இரண்டு பெரிய கப்பல்களை சீனாவிடமிருந்து வாங்கியிருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. இலங்கையில் 2009 முடிவுக்கு வந்த உள்நாட்டுப் போருக்கு பின்னர் அங்கு சிவில் நிர்வாகங்களுக்குள் இராணுவ மயமாக்கலை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஐநாவின் மனிதுரிமைகள் ஆணையம் ஏற்கனவே வலியுறுத்தியிருக்கிறது. ஆனால் வடக்கு கிழக்கு உட்பட நாட்டின் பல பாகங்களிலும் பாதுகாப்பு அமைச்சின் கீழ் இயங்குகின்ற இராணுவ நிறுவனங்களின் கீழ் பல்வேறு சிவில் விவகாரங்களும் உள்வாங்கப்பட்டிருப்பதாக மனிதுரிமை அமைப்புகள் தொடர்ச்சியாக குற்றஞ்சாட்டி வருகின்றன. இராணுவ தலையீட்டை குறைக்குமாறு இருக்கின்ற சர்வதேச அழுத்தங்களுக்கு மத்தியிலும் வரவு செலவு திட்டத்தில் பாதுகாப்பு அமைச்சுக்காக அதிகளவு நிதி, அதாவது சுமார் 25,300 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளமையை எதிர்க்கட்சிகள் கண்டித்திருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது.
இலங்கையின் கிழக்கு மாகாணத்தில் அமைச்சர்களுக்கான நிதி ஒதுக்கீடுகளில் இன பிரதேச ரீதியான பாரபட்சம் நிலவுவதாக ஒரு சர்ச்சை எழுந்திருக்கிறது. இதுகுறித்த செய்திக்குறிப்பு ஒன்றை வழங்குகிறார் மட்டக்களப்பிலிருந்து உதயகுமார்.
கிழக்கு மாகாண சபை அமைச்சுக்களின் அபிவிருத்திக்கான நிதி ஒதுக்கீடுகளிலும் சிற்றூழியர்கள் நியமனங்களிலும் இனரீதியாக பாகுபாடு காட்டப்படுவதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு குற்றம் சாட்டுகின்றது. தமிழ் பிரதேசங்களும் தமிழர்களும் புறக்கணிக்கப்படுவதாக கூறுகின்றார் மாகாண சபை உறுப்பினர் இரா துரைரத்னம்.
குறிப்பாக கல்வி அமைச்சர் விமல வீரதீசநாயக் அவர்கள் 1000 பாடசாலை திட்டத்தின் கீழ் 40 மில்லியன் ரூபாயை ஒதுக்கி அதில் 30 மில்லியன் ரூபாய் அம்பாறை மாவட்டத்தில் உள்ள தனது சிங்கள பாடசாலைகளுக்கு மட்டும் ஒதுக்கி இருக்கின்றார். மட்டக்களப்பை பொறுத்தவரையில் 5 மில்லியனும் திருவண்ணாமலை மாவட்டத்தை பொறுத்தவரை 5 மில்லியனும். இதே போல சுகாதார அமைச்சும் கூட PhD நிதியில் முதலாவதாக அம்பாறை மாவட்டத்துக்கு 99 மில்லியன். இது அவர் கூடுதலாக முஸ்லீம் பகுதிக்கு 99 மில்லியன் ஒதுக்கி இருக்கின்றார். அதே போல திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா 69 மில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் 52 மில்லியன் மட்டுமே ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. சுகாதார அமைச்சர் அம்பாறை மாவட்டத்தை சேர்ந்த காரணத்தால் அம்பாறை மாவட்டத்துக்கு 99 மில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. இதே போல முதலமைச்சர் நோக்கியும் பல கேள்விகள் இருக்கின்றன. அவர்கள் பல அமைச்சுகள் வருகின்றன. உள்ளூராட்சி அமைச்சர் பொறுத்தவரையில் ஒதுக்கப்பட்ட நிதியில் அதிலே பாகுபாடு புறக்கணிப்பு நடந்திருக்கின்றன. இதே போல நீங்க பார்த்தீங்கன்னா சமச்சீரான பிராந்திய அபிவிருத்தி என்ற தலையங்கத்தின் கீழ் 10 கிராமங்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் 4 கிராமங்கள் தெரிவு செய்யப்பட்டும் 2 கிராமங்கள் தமிழ் கிராமங்களாகவும் 2 கிராமங்கள் முஸ்லீம் கிராமங்களாக உள்ளன. 72-73 வீதத்தைச் சேர்ந்த தமிழ் மக்கள் இருக்கின்ற இந்த மாவட்டத்தில் எவ்வாறு 2-2 ஒதுக்குவது என்பது தமிழ் மக்களுக்குள்ள கேள்வியாக இருக்கின்றன. இதே போல அம்பார மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா 3 கிராமங்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அதில் 2 முஸ்லீம் கிராமங்களும் 1 சிங்கள கிராமமும் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அம்பார மாவட்டத்தில் 18 வீதமான தமிழ் மக்கள் வாழ்கின்ற அந்த தமிழ் மக்களுக்கு ஏன் இது ஒதுக்கப்படவில்லை
என்று குறிப்பிட்டார் மாகாண சபை உறுப்பினர் இரா துரைரத்னம். இந்த குற்றச்சாட்டுக்களை முற்றாக நிராகரிப்பதாக மாகாண கால்நடை அபிவிருத்தி மற்றும் விவசாய அமைச்சர் ஹாபிஸ் நசீர் அகமத் கூறுகின்றார்.
இந்த குற்றச்சாட்டை நான் முற்றாக மறுக்கிறேன். இணை ரீதியாக அங்கு எந்த ஒரு நடவடிக்கையும் இடம்பெறவில்லை. எங்களுடைய வேலை திட்டங்களும் நிதி ஒதுக்கீடுகளும் குறிப்பாக எந்த இடத்தில் வேலை திட்டத்துக்கு தேவையான நிதி தேவையோ அதைத்தான் நாங்கள் செய்து வருகின்றோமே தவிர பிரதேச ரீதியாக இன ரீதியாக எந்த ஒரு நாங்கள் நிதி ஒதுக்குவதில்லை. என்னுடைய அமைச்சை பொறுத்தவரையில் எங்களுடைய அமைச்சிலே அனுமதிக்கப்பட்ட காடர் 1089 காடர் அப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கின்ற அந்த நிலையிலே 60 வீதமான தமிழ் சகோதரர்களும் 21 வீதமான முஸ்லிம் சகோதரர்களும் 19 வீதமான சிங்கள சகோதரர்களும் எங்களுடைய அமைச்சிலே வேலை செய்கின்றார்கள். இந்த இன வேறுபாடு கௌரவ துரைரத்னம் அவர்கள் கூறியது உண்மையாக இருந்தால் 60 வீதமான தமிழ் சகோதரர்கள் எங்களுடைய அமைச்சிலே இதுவரைக்கும் வேலை செய்திருக்க முடியாது. ஆகவே அது அப்பட்டமான போய்
என்று தெரிவித்த மாகாண அமைச்சர் ஹாபிஸ் நசீர் அகமத், தேவை ஏற்பட்டால் அது பற்றி விவாதிக்க முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார்.
செய்தியை வழங்கியவர் மட்டக்களப்பிலிருந்து உதயகுமார். இனி ஒரு இந்திய குறிப்பு. உலக மட்டத்தில் பல்கலைக்கழகங்களுக்கான தரவரிசை பட்டியலில் இந்திய பல்கலைக்கழகங்கள் மிகவும் பின்தங்கியிருக்கும் நிலையில் இந்திய மாணவர்கள் உயர்கல்விக்காக வெளிநாடுகளுக்கு செல்வதும் அண்மைக்காலமாக அதிகரித்து வருகின்றது. இவற்றுக்கான காரணங்கள் மற்றும் இவை குறித்து இந்திய அரசு எடுக்கும் நடவடிக்கைகள் குறித்த பிபிசியின் செய்தி பெட்டகம் ஆங்கிலம் மூலம் நீல் ஹீத்கோட், தமிழில் சீவகன் உடன் பங்கேற்கிறார். ஜெயபிரகாஷ்.
உலக மட்டத்தில் இறுதியாக தயாரிக்கப்பட்ட பல்கலைக்கழகங்களுக்கான தரவரிசை பட்டியல் குறித்து இந்தியாவில் கவலைகள் அதிகரித்திருக்கின்றன. எந்தவொரு இந்திய கல்வி நிறுவனமும் உலக பட்டியலில் முதல் 100 எண் 200 கூட வரவில்லை. இந்த உண்மை இந்திய மாணவர்களின் கவனத்தில் இருந்தும் தப்பவில்லை. அதனால் பல இந்திய மாணவர்கள் வருடாந்தம் தமது உயர்கல்விக்காக அமெரிக்க கல்வி நிறுவனங்களை நோக்கி படையெடுக்கின்றார்கள். மூளைசாலிகளின் இந்த வெளியேற்றத்தை தடுக்க முடியுமா என்ற கவலை இந்தியாவில் தற்பொழுது அதிகரித்திருக்கின்றது. இந்திய மாணவர்களையும் அவர்கள் அள்ளி வழங்கக்கூடிய அதிக அளவிலான கட்டணத்தையும் இலக்கு வைத்து உலக பல்கலைக்கழகங்கள் மும்பைக்கு வந்திறங்கியிருக்கின்றன. இங்கு இந்தியாவில் நிறைய கல்லூரிகள் இருந்தும் நிறைய டாலர்களை கொடுத்து அதிக மாணவர்கள் ஏன் வெளிநாடுகளுக்கு
ஓடுகின்றார்கள்? You study with a Chinese man, you study with a Japanese man, you get a world perspective of what
வெளிநாட்டில் படிக்கும் போது சீனர்கள் ஜப்பானியர்கள் என்று பலரோடு படிக்கலாம். உலகில் என்ன நடக்கிறது என்று ஒரு பரந்துபட்ட பார்வை உங்களுக்கு கிடைக்கும். உலக நிலை குறித்த ஒரு அறிவு உங்களுக்கு வரும். நீங்கள் ஒரு உலக மனிதராகலாம்.
Many of the universities in India, they're not the degrees that they're providing can be
இங்கு இந்தியாவில் இருக்கும் பல பல்கலைக்கழகங்களில் வழங்கப்படும் பட்டங்களை பணம் கொடுத்து நீங்கள் வாங்கலாம். நீங்கள் காலேஜுக்கு போக வேண்டிய தேவையே இல்லை, ஒன்றும் செய்ய தேவையில்லை. நீங்கள் பணத்தை கொடுத்தால் அங்கு உங்களுக்கு ஒரு பட்டம் கிடைக்கும். அதை கொண்டு வேலையெல்லாம் எடுக்க முடியாது.
ஐஐடி மும்பை இந்தியாவின் முன்னணி பொறியியல் கல்வி நிறுவனம். 120 கோடி மக்கள் வாழ்கின்ற இந்தியாவில் மிகவும் கட்டித்தனம் மிக்கவர்களுக்கு மாத்திரமே இங்கு அனுமதி கிடைக்கும். இங்கு இடம் கிடைப்பதற்கான போட்டி மிகவும் கடுமையானது. ஆனால் உலக பல்கலைக்கழகங்களில் இறுதியாக வந்த தரவரிசை பட்டியலில் இதற்கு 233 இடமே கிடைத்திருக்கின்றது. ஐஐடி இந்தியாவின் கழனித்துறைக்கான மனித வலிமை கொடுக்கின்றது. உள்ளூரில் அவர்களுக்கு மதிப்பும் அதிகம். தேசிய முக்கியத்துவத்தை அரசாங்கம் அவர்களுக்கு கொடுத்திருக்கின்றது. ஆகவே உலக மட்டத்தில் ஏன் அவர்கள் தரவரிசையில் பின்னிற்கின்றார்கள்? ஏனைய முக்கிய கல்வி நிறுவனங்கள் மாதிரித்தான் ஐஐடியும் தரவரிசையில் போட்டியிடுகின்றது. அந்த வரிசையில் நல்ல நிலையை பெறும் தகுதியும் அதற்கு இருக்கின்றது. ஆனாலும் அதனால் பட்டியலில் முன்னிடம் பெற முடியவில்லை. இருந்தபோதிலும் பொறியியலில் ஐஐடி நல்ல நிலையைத்தான் இருக்கின்றது. ஆனால் இந்தியாவில் ஏனைய பல கல்வி நிறுவனங்களின் நிலைமை மிகவும் பின்தங்கியே இருக்கின்றன. மும்பை ஐஐடியின் இயக்குநர் தேவன் ககர் அவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்.
The overall standards are not that high compared to the top universities where you have Nobel prizes being won by the
ஒட்டுமொத்த தரம் என்பது முன்னணி பல்கலைக்கழகங்களுக்கு நேராக இல்லைதான். அங்கெல்லாம் நோபல் பரிசெல்லாம் பீடங்களில் வெல்லப்படும். அந்த நிலை இங்கு இல்லை. ஆகவே பல்கலைக்கழக முறைமையில் முன்னேற வேண்டிய பல விடயங்கள் இருக்கின்றன. ஆனால் உயர்கல்வி என்பது இங்கு இப்போது அதிக பணம் மட்டும் அடையும்தான். அத்துடன் உலக பல்கலைக்கழகங்களின் தரத்தை அடைய நிறைய முதலிடம் தேவைப்படுகிறது.
தமது திறமைமிக்க மாணவர்கள் நாட்டை விட்டு வெளியேறுவதை குறைப்பதற்காக இந்திய அரசாங்கம் உலக முன்னணி பல்கலைக்கழகங்களுக்கு உள்ளூரில் கம்பளம் விரித்து வரவேற்கின்றது. எதிர்காலத்தில் அவர்கள் உள்ளூரில் தமது வளாகங்களையும் திறக்கலாம். இதனால் உள்ளூர் பல்கலைக்கழகங்களும் தமது போட்டியை அதிகரிக்க நிர்பந்திக்கப்படலாம் என்று அரசு எதிர்பார்க்கின்றது. அதே கருத்தையை வலியுறுத்துகின்றார் இந்திய மனிதவள மேம்பாட்டு அமைச்சர் பல்லம் ராஜு.
I'm sure like you know when they see other universities which have a international standing they will be forced to pull up
சர்வதேச தரத்தை உடைய ஏனைய பல்கலைக்கழகங்களை பார்க்கின்ற போது இவர்களும் அதற்கு போட்டியாக செயற்பட வேண்டி வரும் என்று நான் நிச்சயமாக கூறுகின்றேன். 400 உலக பல்கலைக்கழகங்கள் மாத்திரமே இங்கு தமது வளாகங்களை அமைக்க முடியும். ஆகவே தரமான கல்வி இங்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது.
மாணவர்களுக்கு இது ஒரு களிப்பூட்டும் விடயம்தான். வெளிநாடுகளுக்கு போகாமலேயே தேவையான பல்கலைக்கழகத்தை தேர்வு செய்வதற்கு அவர்களுக்கு அதிக வாய்ப்பு உள்ளூரில் ஏற்படும். அரசாங்கத்தின் இந்த நடவடிக்கையை அவர்கள் வரவேற்கின்றார்கள். அதன் மூலம் தரமும் உயர்ந்தால் உண்மையிலேயே அது அவர்களுக்கு கொண்டாடக்கூடிய விடயம்தான்.
நீல் ஹீத்காட்டின் பெட்டகத்தை தமிழில் வழங்கியவர் சீவகன். இறுதி இலங்கை குறிப்பு ஒன்று மீண்டும் தருகிறோம். இலங்கையின் வடபகுதியிலிருந்து விடுதலை புலிகளால் பலவந்தமாக வெளியேற்றப்பட்ட சிங்கள மற்றும் முஸ்லீம் மக்களை மீள குடியமர்த்துமாறு அரசாங்கத்தை கோரும் ஆர்ப்பாட்டம் ஒன்று கொழும்பில் நடந்திருக்கிறது. இது குறித்து கொழும்பிலிருந்து கே எஸ் உதயகுமார்.
எல்டிடி அமைப்பினால் வடபகுதியிலிருந்து பலவந்தமான முறையில் வெளியேற்றப்பட்ட சிங்கள முஸ்லிம் மக்களை மீள் குடியமர்த்துமாறு அரசாங்கத்தை வலியுறுத்தும் ஆர்ப்பாட்டம் ஒன்று நடைபெற்றது. இன்று மாலை கொழும்பு லிப்டன் சுற்றுவட்டத்துக்கு ஒன்று கூடிய அரசாங்கத்தின் பங்காளி கட்சியான தேசிய சுதந்திர முன்னணி உட்பட முஸ்லிம் சகோதரத்துவ அமைப்பினால் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. தேசிய சுதந்திர முன்னணியின் ஊடக பேச்சாளர் முகமது முசாமில் கருத்துக்களை தெரிவித்த போது எல்டிடி அமைப்பினால் பலவந்தமான முறையில் வடக்கில் வசித்து வந்த சிங்கள முஸ்லிம் மக்கள் வெளியேற்றப்பட்டு இன்று 23 ஆண்டுகள் பூர்த்தியாவதாக தெரிவித்தார். எனவே தொடர்ந்து அகதிகளாக வாழ்ந்து வரும் இந்த மக்களை மீள் குடியமர்த்த அரசாங்கம் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார்.
இறுதியாக ஒரு பன்னாட்டு குறிப்பு. ஆப்பிரிக்காவின் நைஜர் நாட்டிலிருந்து வெளியேறி வேற்று நாட்டுக்கு குடியேறுவதற்காக சஹாரா பாலைவனத்தை கடக்க முயன்ற பலர் பாலைவன வெயிலில் தண்ணீர் தாகத்தால் இருந்திருக்கிறார்கள். இது குறித்த பிபிசி இணையதள குறிப்பை தருகிறார் ஜெயபிரகாஷ்.
நைஜரிலிருந்து சஹாரா பாலைவனத்தை கடக்க முயன்ற போது இடைநடுவில் வாகனம் பழுதடைந்த காரணத்தால் குடிக்க நீரின்றி தாகத்தால் உயிரிழந்த 87 பேரின் சடலங்களை நைஜரில் இருக்கின்ற மீட்பு பணியாளர்கள் மீட்டிருக்கிறார்கள். சடலங்கள் பாலைவன ஓநாய்களால் குதிரப்பட்டு அழுகி உருக்குலைந்த நிலையில் காணப்பட்டதாக மீட்பு பணியாளர் ஒருவர் தெரிவித்தார். வெளிநாட்டு தொழிலாளர்களும் அவர்களின் குடும்பங்களுமே இவ்வாறு பாலைவனத்தில் சிக்கி உயிரிழந்ததாக நம்பப்படுகிறது. நைஜரின் ஆட்லிட் நகரிலிருந்து செப்டம்பரின் கடைசி அல்லது அக்டோபரின் தொடக்கத்தில் இவர்கள் புறப்பட்ட போது பாலைவனத்தின் இடைநடுவில் வாகனம் பழுதடைந்திருக்கிறது. பழுதடைந்த வாகனத்துக்கு தேவையான உதிரி பாகங்களை எடுத்து வருவதற்காக ஆட்லிட் நகருக்கு திரும்பிச் சென்று கொண்டிருந்த இரண்டாவது வாகனமும் இடைநடுவில் பழுதடைந்திருக்கிறது. அதனையடுத்து சிலர் நடந்து செல்ல முயன்றிருக்கிறார்கள். அவர்களில் 10 பேர் வரையில் மட்டும் ஆட்லிட் நகரை சென்று சேர்ந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் சென்று சேர்வதற்கு முன்னர் இங்கே எல்லாம் முடிந்துவிட்டது. பாலைவனத்தில் சிக்கி தவித்தவர்கள் தாக்குப்பிடிக்க முடியாமல் உயிரிழந்துவிட்டனர். கடந்த திங்களன்று 5 சடலங்கள் கிடைத்தன. சுட்டரிக்கும் வெப்பத்தையும் பொருட்படுத்தாமல் மீட்பு பணியாளர்கள் தேடிச் சென்று பார்த்ததில் நேற்று புதன்கிழமை அல்ஜீரியாவின் எல்லையிலிருந்து வெறும் 10 கிலோமீட்டர் தொலைவில் 82 பேரின் சடலங்கள் கிடைத்தன. எத்தனை பேர் வாகனங்களில் இருந்தார்கள் என்று சரியாக தெரியவில்லை. அவர்களில் பெரும்பாலானவர்கள் பெண்களும் குழந்தைகளும் என்பதுதான் பரிதாபம். தாயொருவர் தன் குழந்தையை கட்டி அணைத்தபடி ஒரு சடலம் காணப்பட்டது. கிடைத்த 87 சடலங்களில் 48 சடலங்கள் சிறார்களுடையது. இவர்கள் எந்த நாட்டிலிருந்து ஆரம்பத்தில் புறப்பட்டார்கள் என்று தெரியவில்லை. குறைந்த சம்பளத்துக்கு நைஜரின் அண்டை நாடான அல்ஜீரியாவில் வேலை செய்யவே இவர்கள் வந்திருக்கிறார்கள். சஹாரா பாலைவனத்துக்கு கீழே இருக்கின்ற ஆப்பிரிக்க நாடுகளுக்கும் ஐரோப்பாவுக்கும் இடையில் குடிபெயரும் மக்களின் முக்கிய வழித்தடத்தில் இந்த நைஜர் இருக்கிறது. ஆண்டுக்கு சுமார் 80,000 பேர் இந்த பாதை ஊடாக சஹாராவை கடந்து செல்லும் முயற்சியில் ஈடுபடுகின்றனர். இந்த பாலைவனத்தை கடந்து ஐரோப்பாவுக்கு சென்றுவிட முடியும் என்ற கனவில் பயணத்தை தொடங்குபவர்களில் பெரும்பாலானவர்கள் தமது இலக்கை எட்ட முடியாமல் இடைநடுவில் வடக்கு ஆப்பிரிக்க நாடுகளிலேயே சிறு தொழில் செய்து தங்களின் வாழ்நாளை கழித்து விடுவார்கள் என்பதுதான் இவர்களின் கதையில் உள்ள சோகம்.
செய்தியை வழங்கியவர் ஜெயபிரகாஷ். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். வணக்கம் நேர்களே.